عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله أي صدقة أعظم أجرا அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து யா ரசூலுல்லாஹ் ஐயோ சதகத்தி ஆலம் ஆஜரன், தர்மங்களிலே மிக நன்மை அதிகமான நன்மை பெற்று தருகிற தர்மம் எது என்று கேட்டார். அப்போது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்தக அந்த சஹீஹுன் தஹஷல் ஃபக்ர வதஅமுலில் ரினா, நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிற போதும் ஏழ்மையாகி விடுவோமோ என்ற பயம் இருக்கிற நேரத்திலும் அதே நேரத்தில் பொருளின் மீது ஆசை இருக்கிற சந்தர்ப்பங்களிலும் நீ செய்கின்ற தர்மம்தான் மகத்தான கூலியை பெற்று தரும் என்று சொன்னார்கள். வலா தும்ஹில் ஹத்தா இதா பலாத்தில் ஹுல்கூம குந்தலி ஃபுலானின் கதா வலி ஃபுலானின் கதா உகதுகான் லி ஃபுலானின், அதை விடுத்து நீ உன்னுடைய உயிர் தொண்டைக்குள்ளே வந்து அடைகின்றவரை தர்மம் செய்வதை பிற்படுத்த வேண்டாம். தொண்டைக்குள்ளே வந்து அடைந்த பின்னால் இன்ன நபருக்கு உழவு கொடுத்து விடுங்கள், இன்ன நபருக்கு உழவு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற வரையிலும் பிற்படுத்த வேண்டாம். முகது காணலி ஃபுலானின், அந்த நேரத்திலே நீ சொல்வதற்கு முன்னால் உன்னுடைய செல்வம் அவருக்குரியதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தில் நல்ல காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் அந்த நல்ல வேலையை செய்ய வேண்டும், நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். தர்மத்தை செல்லல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். தர்மம் மட்டுமல்ல, எந்த அமலாக இருந்தாலும் சரி, எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, நல்ல வாலிபமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல திடகாத்திரமும் இருக்கிற நேரத்தில் அதை செய்கிற போது அதற்கு மகத்தான கூலி இருக்கிறது. நாடி நலமெல்லாம் தளர்ந்து விட்ட போது, வயது முதிர்ந்து விட்ட போது, இனிமேல் இதற்கு வழி இல்லைங்கிற நிலையில் ஒரு காரியத்தை செய்கிற போது அது அவ்வளோ பெரிய அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுத்தராது. எதுவாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு பயானை கேட்கிறோம், பயானை கேட்கணும்னு வருகிற போது அதற்காக உட்கார்ந்து இருக்கிற போது அதனுடைய நன்மை வேறு. அதை விட்டு இந்த மண்டபங்களில் திருமண மண்டபங்களில் நடைபெறுவது போல இன்னும் மாப்பிள்ள வரல, இன்னும் லேட்டாகும், சும்மையாக இருக்கீங்க, கொஞ்சம் பயான் பண்ணுங்க. நமக்காக வேண்டி அந்த நேரத்தில் அந்த நேரத்தை ஓட்டுவதற்காக வேண்டி கொஞ்சம் பேசுங்க, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசுகிறவருக்கும் பயன் இல்லை, கேட்குறவங்களுக்கும் பயன் இல்லை. நன்மை சம்பாதிக்க எப்போ முடியும் என்று சொன்னால் அதற்கான தயாரிப்புகளோடு அதற்கான எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்தால் அதற்குரிய நன்மை கிடைக்கும். இதுபோல எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காலத்தை ஒரு பருவத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பருவத்திலே அல்லாஹ் விரும்புகின்ற பருவம் எது என்று சொன்னால் அவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்திலே செய்கின்ற அந்த செயல்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்திற்குரியது. இரண்டு ரக்காத் தொழுகின்ற அந்த நேரத்தில் தொழுகின்ற தொழுகை நாம் வயது முறிந்து விட்ட பின்னால் தொழுக முடியாத அளவுக்கு பலகீனம் ஏற்பட்ட பிறகு 100 ரக்காத்துகள் தொழுவதற்கு சமம். அந்த 2 ரக்காத்துடைய நன்மை அந்த நேரத்திலே பெற்றுவிடலாம். இரவெல்லாம் தூக்கம் வரல, அதனால பள்ளிவாசலுக்கு காலையில் வர்றோம் என்கிற நிலை விட்டுவிட்டு தூங்குகின்ற சூழ்நிலை இருந்த போதிலும், தூக்கம் மிகைக்கிற போதிலும் அந்த தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு சுபுவுக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு வந்து விடுகிற போது அதனுடைய நன்மை வேறு. எல்லாமே நியத்தை பொறுத்து தான். அப்ப அந்த ஆரோக்கியம் இருக்குகின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். பொருள் மீது ஆசை இருக்கும், போயிட குறைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும், கொடுத்து விட்டால் நாம் ஏழையாகி விடுவோமோ என்ற பயம் இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் உன்னுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமான நிலையில இருக்கும், அந்த நேரத்தில் நீ செய்கின்ற தர்மம் அல்லாஹ்விடத்தில் மகத்தான நற்கூலியை பெற்று தரும் என்று சொன்னார்கள். அதை விட்டுவிட்டு நீங்க எல்லாமே முடிஞ்சு விட்ட பின்னால், சக்கராத்துடைய நிலைக்கு போய்விட்ட பின்னால், இவ்வளவு பள்ளிவாசலுக்கு கொடுத்துரு, இவ்வளவு மதரசாவுக்கு கொடுத்துரு என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் அது உங்களுடைய பொருளாக இல்லை, அது உங்களது வாரிசுகளின் பொருளாக மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் அதை நிறைவேற்ற முடியாது. யமன் தேசத்தில் உள்ள சன்னா என்கின்ற ஒரு நகரத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அந்த விவசாயி என்ன செய்வார் என்று சொன்னால், அறுவடை காலங்களில தன்னுடைய விவசாய நிலத்திலே விளையக்கூடிய கதிர்களை அறுவடை செய்கிற போது அந்த அறுவடை செய்கின்ற நேரத்திலே விழுகின்ற அந்த கதிர்களை விட்டு விடுவார். எது அந்த கதிர்களில் இருக்கிறதோ அந்த தானியங்களை மட்டும் எடுத்துக் கொள்வார், கீழே உதிர்ந்து விழுவதை விட்டு விடுவார். அதுபோல மலங்களிலே இருக்கக்கூடிய பதங்களை ஏறி பறிப்பதை மட்டும் அவர் எடுத்துக் கொள்வார், கீழே தானாக விழுவதை விட்டு விடுவார். இந்த விட்டுவிட்ட இந்த கதிர்களையும் பழங்களையும் தானியங்களையும் பழங்களையும் என்ன செய்வார் என்று சொன்னால் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். இது அவருடைய வழக்கம். ஒவ்வொரு வருஷம் அறுவடை செய்கிற போது கீழே விழுகின்ற பொருள்களை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பறிக்குகின்ற எடுக்குகின்ற தானியங்களை மட்டும் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போவார். அவருடைய காலம் முடிந்து விட்டது. அவர்களது பிள்ளைகள் அந்த விவசாய நிலத்திற்கு சொந்தக்காரராக ஆனார்கள். எப்பவுமே பிள்ளைகளை தந்தையை போல பிள்ளை இருக்க மாட்டார்கள், கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும். சில நேரங்களிலே தந்தையும் மீறுகிற அளவுக்கு தயாள குணமும் இருக்கும். பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு விசாலமான மனது இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இரண்டு மூன்று பேர்கள் ஆலோசனை செய்து நம்ம தந்தை செய்தது போல செய்து விட்டால் நமது பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். அதனால நாம என்ன செய்வோம், இரவு நேரத்திலே அதிகாலை நேரத்திலேயே ஏழைகள் எல்லாம் அங்கு வருவதற்கு முன்னதாகவே நாம் சென்று கீழே விழுகின்ற பழங்கள் எல்லாம் நாம் எடுத்துக் கொள்ளலாம், தானியங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அறுவடை செய்துவிட்டு நாம் திரும்பி விடலாம் என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் அங்கு ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் சொன்னார், இப்படி செய்யாதீங்க, உங்க தந்தை செய்யறது போல செய்யுங்க, இப்படி செய்து விட்டால் அல்லாஹ் உங்களை பிடித்து விடுவான் என்று எச்சரிக்கை செய்தார். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு அவங்க போய் முடிவு பண்ணி போயிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், இவர்களை திட்டத்தை முறியடிப்பதற்காக வேண்டி இரவு நேரத்திலே ஒரு நெருப்பு காற்றை அனுப்பி அவருடைய விவசாய நலங்கள் இருக்கக்கூடிய அத்தனையுமே அல்லாஹால கரித்து சாம்பலாக்கி விட்டான். வழக்கமாக செய்து வருகின்ற ஒன்றை, தந்தை இருக்கிற போது செய்து வருகின்ற ஒன்றை பிள்ளைகள் அதை கடைபிடிக்கவில்லை, மாற்று திட்டத்தை குறைந்து விடுமோ, நமது பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று எண்ணினார்கள். மொத்தமாக அல்லாஹ் அதனை அழித்து விட்டான். அந்த காலங்களிலே அந்தந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நடைமுறையிலே நிதர்சனமாக நடக்குகின்ற காட்சிகளாக இருந்தன. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. கொடுக்காமல் யாராவது வந்து கேட்கிற போது அவர்களை கொடுக்காமல் நாம் விரட்டி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு என்ன நடக்கும், லட்சக்கணக்கில் கொண்டு போய் மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்கும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடும். பல ஆண்டு காலங்களாக சேர்த்து சேமித்து வைத்து பிச்ச பொருள்கள் இரண்டு மூன்று நாட்களாக அள்ளி வாரி சுருட்டி போய்விடும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதைத்தான் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு பொருளை கொடுத்தான் என்று சொன்னால் அது அவருக்கு சொந்தமானதல்ல, அல்லாஹுக்கு சொந்தமானது. அவருடைய மாலிக் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தான். சில பேர்த்திட்ட கொடுத்திருக்கான், சில பேர்த்துக்கு கொடுக்காம இருக்கான். அப்ப இந்த யார் தேவைப்படுகிறார்களோ தேவைப்படுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்கிற போது அது அல்லாஹ் விரும்பிய வழியிலே செலவு செய்வதாகும். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். பெருமானார் சல்லல்லாஹுமை காலத்திலே ஹசரத் அலிதல்லாஹு தலான் அவர்கள் வீட்டில் மூன்று நாட்களாக கடுமையான பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. அலியின் கரமல்லா ஓஜி அவர்களும் ஃபாத்திமா அல்லாஹும் குழந்தைகளும் சாப்பிடவில்லை. மூன்று நாட்கள் பசியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது ஃபாத்திமா அல்லாஹிடத்திலே ஒரு துணி இருந்தது, ஒரு புது துணி. அதை மிகவும் பிரியமாக வைத்திருந்தார்கள் பத்திரமாக. அந்த துணியை எடுத்து அலிதல்லாஹிடத்திலே கொடுத்து இதை கடையிலே சென்று வித்துவிட்டு வாருங்கள், அதில் இருக்கக்கூடிய காசை வைத்து ஏதாவது உணவுப் பொருள் வாங்கி சாப்பிடலாம் என்று அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் அலிதல்லாஹு தஆலா கடை வீதிக்கு சென்றார்கள். அங்கு சென்று அந்த துணியை விற்கிற போது ஆறு திருகங்கள் கிடைத்தன. அதை வாங்கி கொண்டு இப்படி திரும்புகிற போது, சில நேரங்களே நம்ம பள்ளிவாசலிருந்து இப்படி திரும்பும் போது நாலஞ்சு பேர் வந்து சூழ்ந்துகிறாங்களே, அது மாதிரி இப்படி திரும்புகிற போது நாலஞ்சு ஏழைகள் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார்கள். அணியில்லானவர் எதை இருந்தாலும் கொடுத்து விடுவார்கள், இல்லை என்று சொல்லிவிட மாட்டார்கள். பார்த்தார்கள் இவர்கள் வந்து சேர்ந்தவன் அவங்க நிலைமை, அவங்க வீட்டு நிலைமையெல்லாம் அவங்களுக்கு அப்ப நினைவு வரவில்லை. கேட்ட மாத்திரத்திலேயே அந்த ஆறு திரகங்களையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டு வெறுங்கையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர், ஒரு அரபி வந்தார், ஒரு ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்தார். யாபல் ஹசன், ஹசனுடைய தந்தையே அர்த்தம், இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். ஹசரத் அலி சொன்னார்கள், என்னிடத்தில் வாங்குவதற்கு பணம் எதுவும் இல்லையே என்று சொன்னார்கள். இல்லை, இதை நீங்க இப்ப தர வேண்டாம், பிறகு கொடுங்க, நான் உங்களுக்கு தவணையாக தருகிறேன் என்று சொல்லி ஒட்டகத்தை 100 திருகங்களுக்கு விலை பேசி கொடுத்து விட்டு போய்விட்டார். சற்று தூரம் இன்னும் அந்த ஒட்டகத்தை பிடித்து சென்று போய்கொண்டிருக்கிற போது இன்னொரு அரபி வந்தார். அவர் சொன்னார், யா அபல் ஹசன், இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்று விடுகிறீர்களா என்று கேட்டார். அப்படியா, சரி எடுத்துக்கிறங்க, எவ்வளவு தருவீங்க? நான் 100 திருகத்துக்கு வாங்கினேன், அதுக்கு மேலே ஏதாவது பார்த்து கொடுங்க. சொன்னா, நான் 160 திருகம் தருகிறேன் என்று சொல்லி 160 திருகத்தை கொடுத்து விட்டு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற போது இடையில முதல்ல வந்த அந்த அரபி ஒட்டகத்தை விற்றாரே, அவர் வந்தார், அலியே எனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். நான் ஒட்டகத்தை விற்றுவிட்டேன், இதில் இவ்வளவு கிடைத்தது இந்தாங்கன்னு சொன்னோம், 100 திருகம் எனக்கு போதும், நான் அவ்வளவுக்கு தானே பேசினேன். அந்த 100 திருகத்தை வாங்கி கொண்டு அவர் போய்விட்டார். 60 திருகங்களோடு வீட்டை வந்து சேர்ந்தார்கள் அலின் கரமல்லா ஓஜி அவர்கள். பாத்திமாரத்திலே சொன்னார்கள், இந்த 60 திருகம்னு கொடுத்தாங்க. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, 60 திருகத்துக்கு அது போகாது, அவ்வளவு விலையுள்ளதில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டபோது விஷயத்தை நடந்த விஷயத்தை சொன்னார்கள். அப்படியா என்று சொல்லி நேராக, அப்படியானால் இதை ரசூல்லாவிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் என்று அங்கிருந்து வேக வேகமாக ரசூல்லாவிடத்திலே வந்து நடந்த விஷயங்களை சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலியே நீங்கள் 6 திருகத்தை அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்தீர்கள், தர்மம் செய்தீர்கள். அதற்கு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு என்ன செய்தான் என்று சொன்னால், 2 மலக்குமார்களை இறக்கி வைத்தான். முதலே உங்களிடத்திலே விற்றவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகும், அதற்கு பிறகு உங்களிடத்திலே வாங்கியவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். அந்த ஒட்டகம் இருக்கிறது அது யாருடைய தெரியுமா? சுவனத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொந்தமான ஒட்டகம் அது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக சொன்னார்கள், அல்லாஹ் எல்லா மனிதர்களை விட உங்களை 3 வகையிலே சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். 1, உங்களது மனைவி ஃபாத்திமா சுவனத்தினுடைய தலைவி. உங்களது 2 ஆண்மக்களும் ஹசன் ஹுசைன் ஆகிய இருவரும் சுவனத்தினுடைய வாலிபர்களுக்கு தலைவர்கள். உங்களது மாமனாராகிய நான் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருப்பேன். இதை மகிழ்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். அறிவில்லா தாலாவுடைய அந்த மனது அந்த அளவுக்கு விசாலமாக இருந்த காரணத்தினால் இந்த பூமியிலே ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அளவுக்கு ஒரு மனிதர் தனக்கு தேவை இருக்கிறது என்ற நிலையிலும், தனக்கு அவசியம் இருக்கிறது என்ற நிலையிலும் தர்மம் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது. அந்த நேரத்தில் அவங்க பிள்ளைகளை நினைச்சு பார்க்கல, நம்ம கொண்டு போகலன்னா பிள்ளைங்க பசியா இருப்பாங்களே அப்படிங்கிற சிந்தனை வரவில்லை. இந்த பயம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற போது நமக்கு வந்து தேவை இருக்கிறது, ஏழ்மை என்ற பயம் இருக்கிறது, பொருள் மீது ஆசை இருக்கிறது, இந்த நிலையில நீ ஒரு தர்மம் செய்கிற போது அதுதான் அல்லாஹ்விடத்திலே மகத்தான நற்கூலி பெற்று தரும். அந்த மாதிரி தர்மம் மட்டுமல்ல எல்லா காரியமும் அப்படித்தான். நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், அந்த நேரத்திலையும் தொழுகி கடைபிடித்து சரியாக தொழுது வந்தோம் என்று சொன்னால் அதற்கு மகத்தான் நற்கூலி உண்டு. சுபு தொழுகையை வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தொழுவணும், ஏன்னா அதுல ரொம்ப பரக்கத்து இருக்கிறது, ரொம்ப பரக்கத்து இருக்கு, தானா விளங்கும். அல்லாஹால எல்லா நெருக்கடிகள் இருந்தும் அவர்கள், ஏன்னா மற்ற நேரங்களில் தொழுகிற தொழுகைகள் வந்து நம்ம போற போக்குல அப்படி தொழுதுட்டு போயிருவோம், நூறு தொழுகையா கடையில இருந்து அப்படி போயிருவோம். அதுக்குன்னு ரொம்ப மெனக்கட்டுறது கிடையாது, முயற்சிக்கிறது கிடையாது. ஆனால் சுபுவுடைய நேரம் இருக்கிறது உறங்குகின்ற நேரம், தொழுகிக்குன்னு தான் நம்ம எந்திரிக்கிறோம் அந்த நேரத்துல, வேற எந்த நோக்கமும் இல்லை. ஆனா பின்ன ஒரு நாள் வரும், மருத்துவர் வந்து வாக்கிங் போக சொன்னாரு, அப்ப வாக்கிங் போறதுக்காக வேண்டி சுபுவுக்கு எந்திரிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. சுபு தொழுகணுங்கிற எண்ணத்தோட படுக்கணும், சுபு தொழுகைக்குன்னு எந்திரிக்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரொம்ப பரக்கத்தை செய்யறான், அந்த நேரத்தினுடைய அதுக்கு நல்ல அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. அது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிற போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அந்த மாதிரி நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் நாம் இறைவனுக்காக வேண்டிய எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்து மகத்தான் நற்கொலியை பெறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் வாஆக்ரு தவானம் தில்லா ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக வநஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.